எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவின் பலதுபாசத்தில் வீற்றிருக்கிற தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, சபை நடுவில் எழுந்தருளி அதன் நடுவில் உலாவுகிற தேவ குமாரனே, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, வாக்கு மாறாதவரே, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தடிக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவுறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்த தேவகுமாரனாய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். பிதாவே, உம் சொந்த குமாரனை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், உம்மை ஸ்தோதரிக்கிறோம். எங்களுக்கு போதிக்கிற தேவ ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் இந்த மத்தியான வேளையிலே எங்களுக்கு போதித்து எங்கள் உள்ளங்களிலே இடைப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களை நடத்த வேண்டும், எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும், எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயமாகிய நிலங்களிலே விழுந்து 100, 60, 30 பலனளிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கட்டுப்பாட்டுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்க போற ஒவ்வொருவருடைய சிந்தனைகளின் நினைவுகளையும் தேவ ஆவியானவரே, ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையிலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் அசைவாட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பள்ளத்தாக்கில் உழந்த எலும்புகள் போல கிடந்தாலும் உயிரடைய பண்ணவும், காலூண்டி சேனையாய் எழும்பி நிற்கவும் செய்ய வல்லமுள்ள எங்கள் தேவனுக்கு மகிமையை கனத்தை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே 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 தாவுக்காரோ, கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்மத்திலே எப்பொழுது மகிமேண்டாவதாக. இவ்விதமான சீரை பெற்ற வேறு பெரிய சாதி எது அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகள் என்கிற உரிமையை நமக்கு கொடுத்து அந்த உரிமையோடு நம்மை தொழுது கொள்ள வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திரும்பிக் கொள்வோம். 2 Korinther.
Lass uns aufschlagen gemeinsam 2. Korinther.
5. அதிகாரம்.
Kapitel 5.
9-10 நாம் வாசிக்க கேட்போம்.
Vers 9 und 10. 2. Korinther Kapitel 5, Vers 9 und 10.
அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராம போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
2. Korinther Vers 9 und Kapitel 5, Vers 9 und 10. Darum setzen wir auch unsere Ehre darein, ob wir daheim sind oder in der Fremde, dass wir ihm wohlgefallen. Denn wir müssen alle offenbar werden vor dem Richterstuhl Christi, damit jeder seinen Lohn empfange für das, was er getan hat, bei Lebzeiten, es sei gut oder böse.
அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராம போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
Nochmal, darum setzen wir auch unsere Ehre darein, ob wir daheim sind oder in der Fremde, dass wir ihm wohlgefallen. Denn wir müssen alle offenbar werden vor dem Richterstuhl Christi, damit jeder seinen Lohn empfange für das, was er getan hat bei Lebzeiten, es sei gut oder böse.
ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதும் கவனிக்க வேண்டியதுமான ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக
Wir bekehrte Christen oder Kinder Gottes sollten uns eines im Klaren sein: Wir werden eines Tages vor dem Richterstuhl Christi stehen.
Rettikappatta devanude pulligalukku aakkida thirpile, there is no condemnation. Rettikappatta devanude pulligalukku aakkida thirpile ara nyaay thirpu irukku endradhu nam marandirakkoodad.
Die Kinder Gottes bzw. bekehrte Christen, die werden nicht zur Rechenschaft gezogen oder in das ewige Feuer geworfen, sondern sie müssen aber trotzdem vor dem Richterstuhl Christi stehen und für alles gerade stehen, was sie getan haben.
Nam rettikappatta podu ஆக்கிட தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொண்டோம். அதாவது நாம் செய்த பாவத்துக்குரிய அனைத்து தண்டனையிலும் இருந்து கிறிஸ்து இயேசுவின் மேல வைத்த விசுவாசத்தினால் தப்பித்துக் கொண்டோம். திரும்ப சொல்றேன், நாம் ரட்சிக்கப்பட்ட போது நாம் செய்த அனைத்து பாவத்துக்குரிய தண்டனையிலும் இருந்தும் கிறிஸ்து இயேசுவின் மேல வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் நாம் rechikapattom adilirundu veikkapattom kaakapattom.
Wenn wir Kinder Gottes oder wir bekehrte Christen sind, an dem Punkt wo wir bekehrt worden sind, sind wir der Sünde entkommen beziehungsweise auch der Hölle entkommen. Wir sind der Sünde gestorben und sind nicht mehr Sklaven der Sünde oder werden auch nicht in die Hölle geworfen, weil an dem Punkt sind wir natürlich hat Gott Jesus Christus uns von unseren Sünden befreit und wir gehören nicht mehr der Hölle an.
Jesus Christuvai devanude kumaranaga viswasithu yettukondu avarodu vaalukira endha oru devanude pillaigalukkum aakkine theerpu illai endra satyathai thelivaga nadukondu solugiren.
Jeder Mensch oder jeder Christ, bekehrter Christ, der mit Jesus lebt, der seine Verfehlungen eingesehen hat und mit Jesus lebt Tag für Tag, der wird nicht der wird nicht zur Rechenschaft gezogen und beziehungsweise auch das ewige Fegefeuer geworfen.
Da rechikapatta podu aduvaraikkum nam seidha anaitthu paavathukuriya thandanaiyil irundhu kattara Yesu Kristu nammai meettukondar avade naamathukku bayapadaar.
Denn durch die Bekehrung sind wir der Hölle quasi entkommen. Wir sind für unsere Sünden gestorben.
ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கிட தீர்ப்பு இல்லை, ஆனா நியாய தீர்ப்பு இருக்கிறது என்கிற சத்தியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
Aber wir müssen trotzdem vor Christus stehen und zwar vor Christus müssen wir unseren so Rechenschaft ablegen.
அது என்ன நியாய தீர்ப்பு என்றால், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, சரீரத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்திலே இருந்து அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும், ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் ஒரு நாள் தனித்தனியே ஒவ்வொருவராக கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு இந்த 36 வேளையிலே தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தெளிவாய் சொல்லிக் கொள்கிறேன்.
Denn was ist das für ein Richterstuhl, wenn man sich vorstellen kann, wir Christen stehen, jeder einzeln für sich vor Christus und wir müssen ihm Rechenschaft ablegen, was wir getan haben zu unseren Lebzeiten, sei es gut oder böse, dafür müssen wir halt gerade stehen.
நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்துதான் நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது தேவனுக்கு முன்பாக. அதுக்கு முதல் நாம் எப்படியோ வாழ்ந்தோமோ என்னெல்லாமோ செய்தோமோ அதையெல்லாம் தேவனாலே நினைக்கப்படுவதில்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்துதான் நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. அது முதல் நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் பரலோகத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது சத்தியத்தின்படி ஒன்று சொல்றேன்.
Unser Leben oder ein christliches Leben beginnt immer ab dem Punkt, wo wir uns bekehren. Da beginnt das Leben richtig vor Gott. Und alles, was im Vorfeld war, jede Sünde oder wie wir auch gelebt haben, das wird Gott uns nicht mehr anrechnen. Denn es zählt nur der Punkt an der Stelle, wo wir uns bekehrt haben und vor Gott treu sein wollen.
Das ist der Knackpunkt.
In dem letzten Buch des Alten Testaments Malachi, steht da geschrieben, dass Gott ein Buch verfügt, und zwar ein Buch der Erinnerungen. Da schreibt er alles auf, was jeder Mensch getan hat, sei es gut oder böse.
ஆகவே கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு நாளைக்கு நிற்க வேண்டும். ஏனென்றால் சரீரத்திலே நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலனை அவரிடத்திலிருந்து நாம் பெறும்படிக்கு அவருக்கு முன்பாக நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஜட்மெண்ட், we are going to stand everybody before the judgment seat of Christ. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி வரும். நாம் செய்த நன்மைக்கோ தீமைக்கு ஏற்ற பலனை அடையும்படி.
Denn wir Christen, also deswegen müssen wir uns nochmal im Klaren sein, wir müssen vor dem Richterstuhl Christi stehen, denn damit er für uns, also uns den gerechten Lohn gibt, für das, was wir auf dieser Erde zu unseren Lebzeiten getan haben, ob das gut oder böse ist, dafür werden wir unseren Lohn von Gott, von Jesus erhalten.
பத்தாம் வசனத்தின் முடிவிலே கிறிஸ்து நியாயத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டு 11 வசனம் இப்படி தொடங்குகிறது. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆகவே இந்த மத்தியான வேளையிலே வேத வசனத்தின் வெளிச்சத்திற்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் நியாயசத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு தனியே நிற்போம் என்பதை சத்தியத்தை அறிந்து தேவனுக்கு பயந்து நாம் வாழ வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Deswegen sage ich euch nochmal, wir sollten im Klaren sein oder nochmal das Wissen nochmal auffrischen, dass wir eines Tages vor dem Richterstuhl Christi stehen werden. Und deswegen sollten wir auch ehrfürchtig vor Gott leben.
வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு கால் ஒளியாது என்றார் ஆண்டவர் இயேசு.
Himmel und Erde werden vergehen, aber meine Worte werden niemals vergehen, sagte Jesus.
இந்த வசனங்களை பார்க்கும் போதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் இந்த வசனங்கள் ஒன்றும் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்விலே ஒரு நாளைக்கு நிறைவேறித்தான் ஆக போகிறது.
Immer wenn ich diese Verse lese, dann habe ich immer Angst, denn ich weiß, eines Tages werden diese Verse alle werden erfüllt werden.
நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன், என்ன செய்தேன், எங்கு போனேன், எப்படி எல்லாம் அனைத்தும் தேவனுடைய சமூகத்தின் முன்பாக இருக்குது. ஒரு நாளைக்கு நான் ஆண்டவரின் நியாயத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறபடியால் நான் அவருக்கு பயந்து வாழ வேண்டி இருக்கிறது.
Wir müssen zum Klaren sein, seit der Bekehrung, Gott weiß alles, was wir gemacht haben, wo ich hingegangen bin, was ich getan habe, all meine Taten, ob gut oder böse, und alles hat er in einem Buch aufgeschrieben, und eines Tages werde ich dafür vor dem Richterstuhl Christi stehen und Rechenschaft ablegen müssen.
11. வசனம் சொல்றது, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை அறிந்து அவன் தேவனுக்கு பயந்து நடப்பான்.
So in Vers 11 steht, weil wir nun wissen, dass der Herr zu fürchten ist, suchen wir Menschen zu gewinnen, aber vor Gott sind wir offenbar. Das ist ein Mensch, der ehrfürchtig vor Gott lebt, der weiß, er muss vor Gott einfach ein offenbares Leben haben. Das heißt, Gott muss ihn einfach durchschauen können. Das heißt, offenbar für alle.
நம்முடைய வெளியரங்கம் மனுஷர்களுக்கு வெளியாக இருக்கலாம், உள்ளரங்கம் மனுஷர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளானதோ வெளியானதோ அனைத்தும் ஒரு நாளைக்கு ஆண்டோர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று வேதவசனத்துக்கு நமக்கு தெளிவாய் சொல்றபடியால் நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கிறது உண்மைதான்.
Denn wir wissen, Gott selbst, er sieht in unseren Herzen, denn er weiß, was verborgen liegt und was auch wir von außen tun. Alles sieht Gott, und deswegen müssen wir uns im Klaren sein und ehrfürchtig vor Gott leben, denn eines Tages wird er alles herausholen.
நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறபடியால் தேவனுக்கு பயந்து வாழுங்கள் என்று புத்தி சொல்லுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்.
அப்போஸ்தல பவுலஸ் sagt, weil wir nun wissen, dass der Herr zu fürchten ist, suchen wir Menschen zu gewinnen, und wir geben Rat.
ஆகவே இந்த மத்தியான வேளையிலே தேவனுக்கு பயப்படுற பயம் என்கின்ற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம்.
Heute der Titel dieser Predigt lautet Ehrfurcht vor Gott.
இந்த வேதம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய, கண்டுகொள்ளக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் தேவனுக்கு பயப்படுற பயமாக.
Eine wichtige Wahrheit von Anbeginn der Zeit beziehungsweise vom Beginn der Bibel, vom 1. Mose bis zum Ende der Offenbarung, was wir daraus lesen können, ist mal Ehrfurcht vor Gott.
So, தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன என்பதற்கு வேதம் தெளிவாக டைரக்டாக பதில் கொடுக்கிறது. தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன என்பதை குறித்து வேதம் தெளிவாக டைரக்டாக பதில் கொடுக்கிறது.
Denn was ist diese Ehrfurcht vor Gott? Und darüber berichtet die Bibel klipp und klar, was diese Ehrfurcht vor Gott bedeutet oder wie man zu leben hat.
இரண்டு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 8வது அதிகாரம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம்.
Sprüche Kapitel 8 Vers 13.
அப்படியே நீதிமொழிகள் 16:6. கொஞ்சம் சோம்பலா இராமல் தயவு செய்து தேவோட வேதத்தை திறந்து, மனதை திறந்து தேவோட வசனத்தை தெளிவாய் நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம், 16 அதிகாரம் 6 வசனம் படிப்போம். நீதிமொழிகள் 8:13.
தீமையை வருப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வருகிறேன்.
Sprüche Kapitel 8 Vers 13. Die Furcht des Herrn hasst das Arge, Hoffart und Hochmut, bösem Wandel und falschen Lippen bin ich Feind.
சில வேர்சஸ் வந்து தமிழுக்கும் டச்சுக்கும் கொஞ்சம் உண்டர்ஷீட்டா தான் இருக்குது. யாரும் வீட்டில் பிள்ளைகளை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த காரியத்தை கவனிச்சிருக்கிறேன். அது எப்படியோ நீங்க வேத வசனத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவர் சோதரம். சரி, தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன என்று வேதம் தெளிவாய் சொல்றது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று தெளிவாய் வேதம் நமக்கு போதிக்கிறது.
Denn die Bibel sagt uns hilft uns klar, was bedeutet Ehrfurcht von Gott zu haben, das Böse zu hassen.
So தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? தீமையை வெறுக்கிறது தேவனுக்கு பயப்படுற பயமாகும்.
So wenn wir das Böse hassen, dann ist das schon eine Ehrfurcht vor Gott.
In other words, பாவத்தை வெறுக்கிற மனுஷன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருப்பான்.
In anderen Worten kann man sagen, wer die Sünde hasst, der hat Ehrfurcht vor Gott.
பாவத்தை வெறுக்கிற மனுஷன் தேவனுக்கு பயப்படுறவனாக இருப்பான்.
So wer die Sünde hasst oder sie verabscheut, der ist ein Mensch, der Ehrfurcht vor Gott hat.
So தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், நான் சொல்றது நன்றாய் கவனிங்க, தேவனுக்கு பயப்படுற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன் தேவனுக்கு பயப்பட மாட்டான்.
So jemand, der Ehrfurcht vor Gott hat, der wird nicht sündigen, beziehungsweise verabscheuen, aber jemand, der sündigt, der wird niemals Ehrfurcht vor Gott haben.
பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை, பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன்.
Eine fundamentale Aussage für das Leben eines Christen ist, ein Christ muss immer Ehrfurcht vor Gott haben.
எந்த மனுஷன், எந்த மனுஷி தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்வார்கள். எவர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு முன்பாக பயந்து வாழ்கிறார்கள். ரெண்டும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்ய பாருங்க.
Denn jemand, der Ehrfurcht vor Gott hat, der wird immer gerecht und der versucht in meinem Leben gerecht und treu dem Herrn zu dienen, weil Ehrfurcht zu haben. Aber andersrum geht's auch, denn wer gerecht und treu lebt, der lebt natürlich auch ஏர்ஃபர்ஷிஸ் ஃபார் தி ஹேன்.
இந்த 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனத்தை சீக்கிரமாக 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனத்தை சீக்கிரமாக படிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியால் படி.
சோஷலாங் 2 கொரிந்தியர்
2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம்.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியின் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம்.
2 கொரிந்தியர் Kapitel 7, Vers 1. Weil wir nun solche Verheißungen haben, meine Lieben, so lasst uns von aller Befleckungen des Fleisches und des Geistes uns reinigen und die Heiligung vollenden in der Furcht Gottes.
Na, der Gabriel, parissutta maagudalai, deivap nallana solada thaivisiyadu gavaninge. I speak the truth. Parissutta maagudalai, deivap payathodu pooranu paduthakaduvu. Appadiyanaal, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு அனுபவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளிலோ, ஒரு வருஷத்திலோ, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அல்ல, நம்முடைய வாழ்க்கை பூராகவும் படிப்படியாக நாம் பரிசுத்த வாழ்விலே முன்னேறி கொண்டிருக்கிறது, பூரணத்துவத்தை முன்னேறி கொண்டிருக்கிறது இது குறிக்கிறது. ஆகவே பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவும். ஏனென்றால் பூரணமாக்கின பரிசுத்தவான்கள் தான் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் அறிவோமே.
In diesem Vers steht, dass die Heiligung, lasst uns die Heiligung vollenden in der Furcht Gottes. Denn daraus können wir entnehmen, die Heiligung ist ja ein Prozess, der dauert an. Das passiert nicht von heute auf morgen oder in 2 Tagen. Das ist im gesamten Leben ein andauernder Prozess, den wir Stufe für Stufe immer uns nochmal entwickeln. Und hier steht, diese Heiligung müssen wir vollenden in der Furcht Gottes.
ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரிலே அன்பு கொடுக்கிறோம் என்று சொல்லியும் நம்முடைய கிரியைகளினாலே நாம் அவரை மறுதலிக்கிறது தேவனுக்கு முன்பாக அப்பட்டமான குற்றமாகும்.
Wir können zwar sagen, ich liebe den Herrn, ich mache alles für den Herrn, aber wenn wir ihn durch unsere Taten ablehnen oder ihn verleugnen durch unsere Taten, dann ist das eine große Sünde.
தீத்துக்கள் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் தங்கள் கிரியைகளினாலோ செயல்களினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது.
In Buch Titus ist geschrieben, das Volk, das sagt zwar mit dem Mund, wir lieben den Herrn, wir sind dem Herrn, wir gehören dem Herrn, aber mit ihren Taten zeigen jedoch etwas ganz anderes, dass sie dem Herrn einfach weit entfernt sind.
இன்றைக்கு மனுஷனுக்குள்ள அறிவு இருக்குது, பலம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம்தான் இல்லாமல் போய்கொண்டிருக்குது.
Heutzutage hat der Mensch vielleicht Verstand, Weisheit, Klugheit, der mag so alles haben, aber was ihm fehlt, ist einfach die Ehrfurcht vor Gott.
இன்றைக்கு உலகத்தில் நாம பார்க்கும் பொழுது செய்திகளிலே, செய்தித்தாளிலேயோ அல்லது டிவியிலேயோ நாம் செய்திகளை வர்த்தமானங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது உலகெங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், சண்டைகள், உள்நாட்டு கலவரங்களும் பட்டஸ் பண்றதும் யுத்த மேகங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், நான் அடித்து சொல்வேன், மனுஷங்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாதபடியால் தான் இப்படிப்பட்ட துர்க்கிரியைகள் உலகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. அரசாங்கங்களாலே கட்டுப்பட்டு
Wenn wir die Nachrichten mal einschalten, dann sehen wir überall irgendwelche Probleme. Da entstehen Proteste oder Kriege, alles Mögliche. Es sind nur einfach Probleme. Und ich sage ganz gewiss, diese Probleme entstehen aus einem folgenden Problem. Und zwar Ehrfurcht vor Gott. Das fehlt einfach den Menschen.
Jemand, der
Ehrfurcht vor Gott hat, der wird niemals Teil an etwas Bösem haben.
ஆனால் இன்றைக்கு துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால் பிரசங்கின் புஸ்தகம் 8:11 இப்படியாய் சொல்லுகிறது. துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால் மனுஷனுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. துர்க்கிரியைகளுக்கு கெட்ட செய்கைகள் செயலுக்கு உரிய தண்டனை தேவனத்திலிருந்து சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷனுடைய இருதயம் வெறுமாப்பாக இருந்து துணிகரமாக இருந்து தீய செயல்களை, கெட்ட செயல்களை செய்து கொண்டே இருக்கிறது.
பாருங்க, weil Gott halt die Strafe etwas verzögert für die bösen Taten der Menschen, verhärtet sich das Herz dieser Menschen und die machen weiterhin Böses, weil die halt noch nicht ihre Strafe sofort von dem Herrn bekommen. Sie verhärten sich und machen dennoch weiter entschlossen weiter Böses.
Da வாழுகிற இன்றைய உலகத்திலே மனுஷர்களின் வாழ்விலே தெய்வ பயம் இல்லை என்பதை நாம் கண்டுகொள்வோம், அறிந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம்.
Jeder kann es bezeugen, dass wir heute in dieser Welt sehen, viele Menschen haben keine Ehrfurcht vor Gott.
So, என்னதாக இருந்தாலும் வேதத்திலே பல பரிசுத்தவாதிகள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததை நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது, படிக்க கூடியதாக இருக்கிறது.
In der Bibel können wir sehr viele Menschen oder Kinder Gottes sehen, die Ehrfurcht vor Gott hatten.
அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர்கள் எப்படி தேவனுக்கு முன்பாக கள்ளமில்லாமல் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்த பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது நாமும் அப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை தேவ ஆவியர் நமக்குள்ள தர விருப்பம் உள்ளவராக.
Wenn wir lesen, wie dieser Mensch gelebt hat vor Gott, ehrfurchtig, treu und ehrlich, gerecht, dann entsteht auch in uns dieser Wunsch, so zu sein, so ein Leben zu führen.
பழைய ஏற்பாட்டு பக்தர்களிலே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே குறிப்பிடப்பட்ட ஒரு நபர் யோசேப் என்பதை நாம் அறிவோமே.
Im Alten Testament können wir über Josef lesen.
110 வரை வாழ்ந்து யோசேப்புடைய மரணத்தோடு ஆதியாக முடிவடைகிறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
யோசேப் wird 110 Jahre alt und wir können lesen oder wir sehen, dass erst das Buch des ersten Mose einfach durch seinen Tod auch beendet wird.
அந்த பரிசுத்தமான மரணத்தோடு ஆதியாக முடிவடைகிறது.
Durch den Tod dieses heiligen Menschen Josef wird das Buch erst Mose beendet.
So இந்த தேவ மனுஷன் தேவனுடைய கரத்திலே வல்லமையாக, மேன்மையாக உயர்த்தப்பட்டதை நாம் அறிவோமே.
Wir können lesen, dass dieser Mensch einfach erhöht wurde in einem fremden Land.
அப்படியாக அவன் தேவனாலே மேன்மையாக உயர்த்தப்பட்டதுக்கு அடிப்படை காரணங்களே ஒன்று, யோசேப்பு தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்திருக்கிறார்.
Warum wurde Josef so weit erhöht? Warum hat er so viel Macht bekommen auf einmal? Der Grund dafür ist, dass er Ehrfurcht vor Gott hatte.
இதை அவன் தன்னுடைய வாயாலே சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி.
Das sagt er sogar von sich selbst aus. Der bezeugt das selber, dass er Ehrfurcht vor Gott hat.
ஆதியாகமம் 42:18 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 42:18.
Erste Buch, Mose.
18வது வசனத்தில் அவரே தன் வாயாலே சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்டவன் என்பதை அவரே சொல்றதை நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு.
Erste Buch, Mose, Kapitel 42, Vers 18.
ஆதியாகமம் 42:18. படி.
மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள்.
Am dritten Tage aber sprach er zu ihnen, wollt ihr leben, so tut man dies, denn ich fürchte Gott.
So அந்த தேவ மனுஷன் தன்னுடைய வாயாலே சொல்லுறாரு, நான் தேவனுக்கு பயப்படுறவன் சொல்லி.
Er gibt eine eigene Zeugen aus, beziehungsweise ein Statement ab, dass er Angst vor Gott hat, dass er Gott fürchtet.
அவனுக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தபடியால் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவ நற்குணங்கள், நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நல்ல செயல்கள், நல்ல குணங்கள், அவன் வாழ்க்கையில வெளிப்படுத்தின காரியங்களை பார்க்கும்படி படிக்கும் பொழுது மெய்யாகவே நாம் ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கிறது. பாருங்க,
wenn wir über Josef lesen, seine Taten, seine Ehrfurcht vor Gott, wie er gelebt hatte, das ist wirklich erstaunlich und einfach überragend, wie er gelebt hat.
யோசேப்புடைய வாழ்விலே தேவனுக்கு பயந்த அந்த மனுஷனுடைய வாழ்விலிருந்து பல காரியங்களை நாம் படித்தாலும் ஒரு காரியத்தை இந்த மத்தியான வேளையில நான் முன்வைக்க விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில இருந்து
Wenn wir lesen sehr viele Dinge über Josef, wie er gelebt hat oder sehr viele Punkte aus seinem Leben können wir entnehmen, aber etwas Wichtiges möchte ich heute hier vorlegen, und zwar
Josef சொந்த சகோதரனாலே விற்கப்பட்டு அந்நிய தேசத்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்டான்.
Josef war ein Mann, der wurde von seinen Brüdern verkauft und wurde als Sklave in ein fremdes Land geschickt.
So வெளியே இருந்தவங்களால அல்ல போராட்டம், அவனுக்கு உள்ளே இருந்தவங்களால தான் போராட்டம் பாருங்க.
So sein Kampf begann nicht irgendwie von außen, sondern sein Kampf begann schon innerhalb der Familie mit
seinen Brüdern. வேற மனிதர்கள் அவனை பிடித்து விட்டு எகிப்தியனுக்கு விட்டு போடவில்லை, அவருடைய சொந்த சகோதரங்களால தான் அவன் எகிப்தியனுக்கு அடிமையாக விற்கப்பட்டான். பாருங்க,
nicht irgendwelche Fremde haben Josef als Sklaven weiterverkauft, sondern es waren seine eigenen Brüder.
சொந்த சகோதரர்களால தான் அவன் வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், தள்ளப்பட்டான், கிணத்துல தூக்கி போடப்பட்டான். பாருங்க,
von seinen eigenen leiblichen Brüdern wurde er verkauft, er wurde erstmal in den Brunnen geschubst, also in den Brunnen geworfen, er wurde als Sklave weiterverkauft.
இத்தனைக்கும் அவனோட தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனிதனாக இருந்திருக்கிறான். குற்றமற்ற மனிதனுக்கு, தேவனுக்கு பயந்து வாழுகிற மனுஷனுக்கு சொந்த சகோதரர்களுக்கு கொடுத்த பரிசு அடிமையாக அவனை விட்டு விட்டது. பாருங்க,
dabei war Josef die ganze Zeit ein Mensch, der Ehrfurcht vor Gott hatte, aber was kriegt er als Lohn? Er wird von seinen eigenen Brüdern ausgegrenzt, Brunnen geworfen und weiter als Sklave verkauft.
யோசேப்பும் தன் சகோதரர்களை போல வாழ்ந்திருந்தார். யோசேப்பும் தன் சகோதரர் தவறான செயல்களுக்கும் செய்கைகளுக்கும் கிரியைகளுக்கும் ஒத்து போய் இருந்திருந்தால் யோசேப்பு சொந்த சகோதரனாலே அடிமையாக விற்கப்பட்டிருக்க மாட்டார்.
Wenn doch Josef aus einem anderen Standpunkt gesehen, wenn Josef doch so gelebt hätte wie seine Brüder, wenn er doch teil gehabt hätte an diesen bösen Taten, die Brüder gemacht haben, dann wäre Josef niemals so weit gekommen.
அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தபடியால் தீமைக்கு எதிர்த்திருந்தான், பாவத்துக்கு ஒத்து போகாதிருந்தான்.
Weil er Ehrfurcht vor Gott hatte, hat er sich ferngehalten von allem Bösen und war gerecht und ehrfürchtig vor Gott.
ஆகவே அவன் சகோதரர்களாலே அவன் வெறுக்கப்பட்டான். தேவனுக்கு பயந்து குற்றமற்றவனாக இருந்தது நிமித்தம் சொந்த சகோதரர்களாலே அவன் வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், தள்ளப்பட்டான்.
Weil er halt ehrfürchtig vor Gott war und sich von allem Bösen ferngehalten hatte, wurde er gehasst von seinen Brüdern.
So சொந்த சகோதரர்களாலே எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும், எவ்வளவு துக்கப்பட்டிருந்தாலும் யோசேப்புடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்கிற ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், அவன் தன் சொந்த சகோதரிகளை எந்த சூழலிலும் பழிவாங்கல. பாருங்க,
Auch wenn Josef durch seine Brüder sehr verletzt war, einfach traurig war, ihm wurde so Schlimmes angetan, aber was wir in seinem Leben sehen können, ist, er hat nie diesen Gedanken gehabt, Rache an seine Brüder auszuüben.
நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷி எந்த விதத்திலும் எவரையும் பழிவாங்க மாட்டார்கள். அப்படி பழிவாங்கிற உணர்வோடு நடக்கிறது பழிவாங்கிற மனுஷனாக நான் இருந்தால், நான் தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருக்கிறது என்பது
Nach der Wahrheit sage ich euch, ein Mensch, der Ehrfurcht vor Gott hat, er wird niemals diesen Gedanken schmieden, sich rächen zu wollen an anderen Menschen. Denn sollte er so einen Gedanken haben, dann hat dieser Mensch kein Ehrfurcht vor Gott.
ஆண்டவர் சொல்கிறாரே, பழிவாங்கிறது எனக்குரியது, நானே பதிவு செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிற்போமாக இருந்தால் கர்த்தர் நமக்காக பழிவாங்குவார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன். Er ist derjenige, der an andere Rache ausübt und nicht wir sollen das machen. Denn wenn wir schuldfrei vor dem Herrn stehen, ehrfurchtig leben, dann wird er für uns kämpfen.
சொந்த சகோதரர்களால வேதனைப்பட்டாலும் அவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடியால் அவன் தன் சகோதரர்களை பழிவாங்கவில்லை என்பதை நம்ம தெரிந்து பார்க்க முடியும்.
Wenn er durch seine Brüder verletzt und bedrängt worden ist, hatte er nie diesen Gedanken gehabt, Rache an seinen Brüdern auszuüben.
சரியான சந்தர்ப்பம் கிடைத்தது. தனக்கு விரோதமாக இத்தனை காரியங்களை செய்யாத குற்றத்துக்காக சிறை தண்டனை எல்லாம் அனுபவித்த இவன் சிறையில கிடந்து வாடும் பொழுது ஐயோ நான் இந்த சிறைக்கு வந்ததுக்கு காரணம் என் சகோதரர்கள் தானே, இப்படியெல்லாம் அவனுக்கு யோசிக்கிறது இடம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் சரியான சந்தர்ப்பம் கிடைத்த போதும், அதிகாரம் இருந்த போதும், ஆளுகை இருந்த போதும், சந்தர்ப்பம் கிடைத்த போதும், தன் சொந்த சகோதரர்களை அவன் ஒருபோதும் பழிவாங்கவில்லை. காரணம், அவன் தேவனுக்கு பயப்படும் படிச்சலாக
இருந்தான். Diese Sklaverei, dieser Kerker, wo er eingesperrt worden ist, das alles hat er nur erleiden müssen wegen seinen Brüdern. Diesen Gedanken hätte er haben können, aber und er hatte auch diese Möglichkeit bekommen auf einmal. Er war in Ägypten ein großer Statthalter und diese Möglichkeit hatte sich geboten, an seinen Brüdern Rache auszuüben. Aber was macht Josef? Er hat nicht mal ein bisschen diesen Gedanken gehabt, seine Brüder irgendwie noch verletzen zu wollen oder nur ein bisschen Rache auszuüben. Er hat für ihn vergeben.
யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தபடியால் தன் சகோதரிகளை அவன் பழிவாங்கவில்லை. பாருங்க,
யோசேப் hatte Ehrfurcht vor Gott, deswegen hatte er niemals diesen Gedanken gehabt, Rache auszuüben und hatte seinen Brüdern vergeben.
ஒரு காரியத்தை நீங்களும் நானும், ஒரு சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பழிவாங்கிறது தேவனுக்குரிய காரியமாகும்.
Eines müssen wir Christen verstehen, Rache ist nichts, was uns gebührt, sondern das ist, was dem Herrn gebührt. Er wird es tun und nicht wir.
ஏதோ ஒரு காரியத்துக்காக வார்த்தையினாலோ செயல்களினாலோ நடக்கையினாலோ மற்றவர்களை நாம் பழிவாங்குவோமாக இருந்தால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் அல்ல அல்ல அல்ல.
Denn sollten wir irgendwie Rache ausüben an unseren Brüdern oder Schwestern, an anderen Menschen durch irgendwelche Ereignisse, die passiert sind, dann kann ich euch sagen, dann sind wir keine Kinder Gottes. Wir haben keine Ehrfurcht vor Gott.
Josef
sagt an dieser Stelle, ich bin ein Mann, der Gott fürchtet.
Deswegen
hat er keine Rache ausgeübt an seinen Brüdern.
Einen zweiten
wollen wir uns anschauen, und zwar Hiob.
யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம்.
ஹியோப் கேபிட்டல் 1 வெர்ஸ்
1.
ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆயிருந்தான்.
Es war ein Mann im Lande, Uz, der hieß Hiob. Der war fromm und rechtschaffen, gottesfürchtig und mied das Böse.
யோபை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறாரு, யோபு தேவனுக்கு பயப்படுற மனுஷன்னு சொல்லு.
Gott sagt über Hiob, er gibt eine Aussage über Hiob ab und sagt, er ist ein gottesfürchtiger Mensch.
அதே வார்த்தை எட்டாம் வசனத்திலும் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில ஒருத்தனும் இல்லை என்றார்.
Denn Gott sagt nun mal im Vers 8, wenn wir da genau lesen, denn es ist seinesgleichen nicht auf Erden, fromm und rechtschaffen, gottesfürchtig und meidet das Böse.
நன்றாய் கவனிங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில ஒருத்தனும் இல்லை என்றார்.
Gott sagt hier nochmal, es gibt keinen Menschen, der so seinesgleichen, also es gibt keinen Menschen, der so fromm ist und das rechtschaffen und das, gottesfürchtig und das Böse meidet wie Hiob.
So, அப்படியானால் தேவனுக்கு பயப்படுற மனுஷர்கள் பொல்லாப்புக்கு விலகுவார்கள்.
Was bedeutet das? Wer gottesfürchtig ist, der meidet auch das Böse.
அப்போது நான் நீதிமொழியில ஒரு வசனத்தை நான் வாசித்தோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம்
என்று சொல்லுங்க.
இங்க யோபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு விலகிற தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு பாவத்துக்கு விலகிற அவனை போல பூமியில ஒருத்தனும் இல்லை என்று அவனை குறித்து சாட்சி சொல்றாரு.
Hier gibt mal Gott eine Aussage über Hiob. Es gibt keinen wie Hiob auf der Erde, der gottesfürchtig ist und das Böse meidet.
யோபுடைய வாழ்விலும் எத்தனையோ போராட்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் தொடர்ந்தது என்பது நாம் அறிவோமே.
Wir wissen doch, wie viele Bedrängnisse Hiob in seinem Leben hatte.
So, aber தேவனுக்கு பயந்தோம் என்று சொல்லி தேவனே அவனை குறித்து சாட்சி சொன்னார்.
Und da über diesen Hiob sagt Gott, er ist ein gottesfürchtiger Mensch.
So, தேவன் மாத்திரமல்ல பிசாசும் யோபு தேவனுக்கு பயப்படுறவன் சொல்லி சாட்சி சொல்லியிருக்கா பாருங்க.
Aber nicht nur Gott, sondern auch der Satan sagt über Hiob, ja, dass er rechtschaffen und gottesfürchtig ist.
முதலாம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. முதலாம் அதிகாரம் 9வது வசனம்.
Kapitel 1, Vers 9 nochmal.
படிங்க.
அதற்கு சாத்தான், கர்த்தருக்கு பிறவி உத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்.
சாத்தான் antwortete dem Herrn und sprach, meinst du, dass Hiob Gott umsonst fürchtet?
சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, யோபு காரணம் இல்லாமலா முகாந்திரம் இல்லாமலா தேவனுக்கு பயந்து நடக்கிறார் சொல்லி. ஆகவே யோபு தேவனுக்கு பயந்தவன் சொல்லி தேவனே சாட்சி எடுக்கிறது மாத்திரம் இல்ல, சாத்தானும் சாட்சி கொடுக்கிறான் யோபு தேவனுக்கு பயந்தவன் சொல்லி.
Hiob fürchtet sich ja nicht ohne Grund vor dem Herrn. Denn daraus können wir sehen, selbst der Satan gibt eine Aussage über Hiob, dass er gottesfürchtig ist. Denn daraus können wir entnehmen, dass jeder Mensch, der gottesfürchtig ist, der lebt nicht nur, der meint nicht nur das Böse, sondern er lebt auch fromm und rechtschaffen.
I say it again. தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனும் மனுஷியும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழ்வார்கள்.
Denn jemand, der gottesfürchtig ist, der lebt nicht nur, also der meidet nicht nur das Böse, sondern lebt auch rechtschaffen und
உத்தமமான வாழ்வு என்றால் குற்றமற்ற வாழ்வு என்பது அர்த்தமாகும்.
Was heißt fromm? Das bedeutet einfach nur ein Leben ohne Schulden, also ohne Schuld.
So, இந்த தேசத்தின் சட்டதிட்டங்களை நாம் மீறும் பொழுது தேசத்தின் சட்டங்களுக்கு அடிப்படை நாம் குற்றவாளிகளாகிறோம்.
Wenn wir die Gesetze hier betreten, hier in Deutschland, dann sind wir halt Gesetzesübertreter. Und wir machen uns schuldig.
அதுபோல தேவ ராஜ்யத்தின் சட்டதிட்டங்களாகிய வேத வசனங்களை நாம் மீறும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாகிறோம்.
Genauso ist es doch mit den Worten Gottes. Das ist das Gesetz für unser Leben. Und wenn wir diese Worte übertreten, dann sind wir auch vor Gott schuldig.
நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை புசியாதிருப்பியாக.
Gott sagte zu Adam, iss nicht von dem Baum des, Baum des
Erkenntnisses.
So Adam sagte, er iss nicht von diesem Baum der Erkenntnis. Aber er übertrat das Gesetz Gottes und aß von der Frucht.
ஆகவே தேவனுடைய வசனத்தை மீறுவது குற்றமாகும்.
So daraus können wir nehmen, dass wenn wir über das Wort Gottes übertreten, dass wir dann schuldig sind.
அல்லது தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவமாகும்.
Wenn wir diesem Wort übertreten, wenn wir uns nicht daran halten, dann ist das Sünde.
So உத்தமமான வாழ்வு என்றால் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழுகிறோம் என்று அர்த்தமாகும்.
So was bedeutet ein frommes Leben? Das bedeutet einfach ein Leben ohne Sünde, ohne Schuld vor Gott zu sein. Schuldig vor Gott zu sein.
ஒருவேளை உலகத்தின் ஜனங்களுக்கு உலகத்துக்கு நாமே எதையாவது சொல்லி சமாளித்து நம்ம நீதி உள்ளவர்களாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக இருக்கணும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
Vielleicht können wir uns bei anderen Menschen durch irgendeine Ausrede uns als gerechte oder fromme Menschen darstellen, aber Gott, vor Gott können wir das nicht machen.
ஆகவே யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக இருந்தபடியால் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வாழ்ந்தார்.
Weil Hiob gottesfürchtig war, war er auch fromm und rechtschaffen.
ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்ட ஒரு காரியம், நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு என்றார் பாருங்க.
In Genesis können wir bei Abraham lesen, Gott ruft Abraham und sagt, sei vor mir ein frommer und rechtschaffener Mensch.
கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அவன் தேவனோடு நடந்த பிற்பாடும் ஆபிரகாமுக்கு முதிர் வயதிலும் தேவன் அவரிடத்திலே கேட்ட ஒரு காரியம், எனக்கு முன்பாக நடந்து குற்றமற்றவனாக இரு எனக்கு முன்பாக வாழ்ந்து
Abraham lebte schon bereits etwa 24 Jahre mit Gott, er wandelte mit Gott und trotzdem in seinem hohen Alter kommt nochmal Gott zu ihm und sagt, Abraham, geh vor mir her und sei fromm und gerecht. So wir Menschen oder wir Kinder Gottes, wir müssen uns daran halten, also wir müssen das Ziel haben, ein frommes Leben zu führen.
Aber warum wurde denn aber Abi Atma Sariram kuttamattadaga irupadaga endu Vedam namakku telivaga ezhuthi vaithirukkirathu.
Wenn er zurückkommt, dann müssen wir halt als schuldlose Menschen dastehen vor ihm.
ஆகவே தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழ்வார்கள்.
So wer gottesfürchtig ist, der versucht, der lebt auch fromm und rechtschaffen.
So அது மாத்திரமல்ல, யோபுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது.
Es gibt noch einen sehr wichtigen Punkt, den wir aus Hiobs Leben lernen können.
யோசேப்பு பழிவாங்கிற உணர்வு கொண்டவன் அல்ல. அதுபோல யோபு அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடியால் தன் வாயினாலே அவன் பாவம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Wir haben vorhin gelesen, Josef war nicht auf Rache aus und genauso ist und Hiob, er hat mit seinem Mund, also durch seine Worte, hat er nicht gesündigt.
முதலாம் அதிகாரம் 22 வசனத்தை படிங்க. யோபு முதலாம் அதிகாரம் 22 வசனம்.
இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
அதே போல 2 அதிகாரம் 10 வசனத்தை படிங்க. 2 அதிகாரம் 10 வசனம்.
அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
குறிப்பிடப்பட்ட காரியம், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
Hiob Kapitel 2 Vers 10, da können wir lesen, er aber sprach zu ihr, du redest wie die törichten Frauen reden. Haben wir Gutes empfangen von Gott und sollten das Böse nicht auch annehmen? In diesem allen versündigte sich Hiob nicht mit seinen Lippen. Das heißt, er sündigte nicht mit seinen Lippen.
யோபு தேவனுக்கு பயம்படும் மனுஷனாக இருந்தபடியால் அவன் தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை.
Weil Hiob gottesfürchtig war, sündigte er nicht mit seinen Lippen. Das heißt, er sprach nicht Wörter aus, die ihn schuldig machen vor Gott.
திரும்ப திரும்ப நாம் கண்டுகொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கவனிக்க வேண்டியதுமான ஒரு சத்தியம் என்னவென்றால், listen to me, தேவனுக்கு பயப்படுறவர்கள் எனக்கு சேர்த்ததா, I know what I preach, God knows everything. Listen to me, தேவனுக்கு பயப்படுறவர்கள் தங்கள் உதடுகளினாலே பாவம் செய்ய
மாட்டார்கள். Der wird niemals durch die Worte sich selber sündigen.
Na ratchikapattu pala varshamaga irukkalam pala aandugal ooliyathil anubam ullavargalaga irukkalam adai kurithu naan inge solla varavile aanal devanukku bayapadra manushanai avan vaayin vaathaiyilirundhu naam kandukolla mudiyum enna seira ooliyangalai vaithu naam alagakoodadhu nammude vaayin vaathaigalai nammude vaalkai vaithu than naam oru manushanai alagamudiyum enendral maramanadhu kanigalale ariyappadum endru aandavan namakku solliyirukkadhu naam oru marakkakoodadhu. மரமானது நல்லதாக இருந்தா கனியும் நல்லதாக இருக்கும். ஆகவே எனக்கறிமானவர்களே, தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷனை அவர் வாயின் பாக்கிறது நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சத்தியத்தின்படி
சொல்லுங்கள். Mann der gottesfürchtig ist, könnt ihr daran erkennen, welche Worte er ausspricht. Nicht durch die Dienste, die wir hier machen oder vorne stehen, was auch immer. Denn Gott sagt, einen Baum erkennt man, also einen guten Baum erkennt man an seine Früchte. Genau das ist auch. Wir müssen darauf achten, dass wir nicht uns mit falschen Worten uns vor Gott schuldig machen.
பக்தி உள்ள மனுஷன், பரிசுத்தமாக வாழ்ந்தவன், தேவனுக்கு பயந்தவன், தேவனோடு சஞ்சரித்தவன், இப்படி வாழ்ந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இத்தனை போராட்டங்களா, இவ்வளவு இழப்புகளா, இவ்வளவு இறப்புகளா, அத்தனையின் மத்தியிலும் அவ்வளவு நடந்தும் தன் வாயினால ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை என்றால் காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷன் என்பது படிப்படை பண்ணது பள்ளியிடம் மலையா.
Hiob war ein gerechter Mann, ein rechtschaffener Mann. Er war in allem ehrlich und treu. Und in seinem Leben, was wir sehen, was alles in seinem Leben passierte, so viele Verluste, so viele Bedrängnisse, so viel Trauer. Alles umzingelt ihn. Und was macht Hiob? Er sündigt nicht mit einem einzigen falschen Wort vor Gott. Er bleibt standhaft. Warum? Weil er gottesfürchtig ist.
So, தேவனுக்கு பயப்படுறவர்கள் தங்கள் வார்த்தையில மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள், கவனமாக இருப்பார்கள்.
Ein gottesfürchtiger Mensch achtet auf seine Worte.
எல்லோருக்கும் கோபம் வர்றது இயற்கை. கோபம் வராத மனுஷன் இல்லை. கோபம் இல்லைண்டா அவன் வேறு மனுஷனாக இருக்கணும். எல்லோருக்கும் கோபம் வர்றது உண்மை. ஆனால் வேதத்தின் தெளிவான போதனை என்ன தெரியுமோ, தெளிவான போதனை என்ன தெரியுமோ, எனக்கு சேர்ந்துதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதருங்க. எனக்கு கோபம் வந்தாலும் நான் தேவோட மனுஷன்தான். நான் இங்க இல்லாம சந்தேல நின்றாலும் அதே மனுஷன்தான். இங்க ஒரு வாழ்வு, அங்க ஒரு வாழ்வு அல்ல. உள்ள ஒரு வாழ்வு, வெளியில் ஒரு வாழ்வு அல்ல. அது உத்தமமான வாழ்வும் அல்ல. அது தேவனுக்கு பயப்படுற வாழ்வும் அல்ல. ஆகவே தேவனுக்கு பயப்படுறவர்கள் தங்கள் வார்த்தையிலே கவனமாக இருப்பார்கள். இதை யோபுடைய வாழ்க்கையிலிருந்து தெளிவாக நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு.
Denn wir wissen doch, es ist nur natürlich, dass jeder Mensch mal sauer wird oder einfach einen Zorn empfindet. Das ist ein ganz natürlicher Prozess eines Menschen, das passiert. Aber was sagt uns die Bibel? Auch wenn wir zornig werden, wir sollen uns nicht versündigen. Egal wo ich bin, ob ich hier stehe oder draußen irgendwo auf dem Markt, ich bin immer ein Mann Gottes. Auch wenn ich zornig werde, ich darf mich nicht versündigen. Ich muss darauf achten, was ich sage, wie ich lebe. Ich sollte keinen, Gott will nicht, dass wir ein doppeltes Leben führen, sondern es muss ein offenbares Leben für alle gleich sein.
யாருக்கு கதைக்கு தெரியாது, யாருக்கு பேச தெரியாது, யாருக்கு கெட்ட வார்த்தைகள் சொல்ல தெரியாது, இவைகளை நாம் ஒரு ஸ்கூல்ல போய் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லையே. ஆனா இவைகளை பேசாத இருக்கிறவர்கள், கண்டபடி பேசாமல் இருக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பயப்படுற மனுஷர்கள். ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும், அவைகளுக்கு தெரியும், நான் என்ன பேசினாலும் என் தேவ கேட்டு இருக்கிறார் என்கின்ற தேவ பயம் அவர்களுக்குள்ள இருக்கிறபடியால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நாவை கட்டிக்கொண்டிருக்கார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பயப்படுற
மனுஷன்மார்கள். In die Schule zu gehen, jeder verfügt das. Aber wie können wir einen guten Mann, einen Mann Gottes daran erkennen? Denn jeder, ein Mann Gottes, der gottesfürchtig ist, er wird darauf achten, dass er nicht irgendwelche Schimpfwörter ausspricht, oder der achtet einfach auf seine Worte. Daran können wir einen Mann Gottes erkennen.
அடிக்கடி நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு காரியம்,
அதை இன்றையும் இப்பொழுதும் இந்த இடத்துல குறிப்பிடுறது பொருத்தமா இருக்கும் நம்புறேன். அது என்னவென்றால், மூன்று காரியம். தேவனுக்கு பயப்படுறதுக்கு, தேவனுக்கு பயப்படுற பயத்துக்கு மூன்று அடிப்படை காரியங்களை நான் முன்வைக்கிறேன். ஒன்று, முதலாவது தேவன் நம்மை பார்க்கிறார் என்கின்ற அறிவு உணர்வு எப்பொழுது நமக்கு இருக்கணும். தேவன் நம்மை எப்பொழுது பார்த்துக் கொண்டு இருக்கிறார். People, I speak the truth. எனக்கு சேர்த்துதான் தேவன் நம்மை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். எல் ரோஹி, நீரனை காண்கிற தேவன். யூ ஆர் த லார்ட் ஹூ சீஸ் மீ. நீரனை காண்கிற தேவன் என்று ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயரே வைத்தால் பாருங்க. எல் ரோஹி, தேவன் நம்மை காண்கிற தேவன். இந்த அறிவு, இந்த உணர்வு எப்பொழுதும் வாலிய பிள்ளைகளுக்கும் சரி, வயோதிபர்களுக்கும் சரி, இந்த சத்தியம், இந்த அறிவு உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் பாருங்க.
Ich sage häufig manchmal den Jugendlichen, drei grundsätzliche Dinge, wenn wir vor dem Herrn gottesfürchtig leben wollen. Und zwar, der erste ist, wir müssen diese Einsicht haben, dass Gott uns jede Sekunde ununterbrochen immer auf uns herabschaut. Denn es heißt ja in der Bibel, ist es geschrieben, unser Herr ist ein, sein Name lautet El Rohi, das heißt ein, der Gott, der mich permanent sieht. Er sieht alles, er sieht ununterbrochen, wo ich bin, was ich mache. Und diese Einsicht sollten wir immer in unserem Leben haben. Also wir müssen dieses Gefühl haben, dass Gott immer auf mich herabschaut.
சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 121 சங்கீதத்தில், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதை நாம் அறிவோமே. எங்க இந்த வசனத்தை அல்லது இந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய பாதுகாப்புக்காக மாத்திரம்தான் பயன்படுத்துறதா? நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உண்மைதான். ஆனா உறங்காத கண்கள், தூங்காத கண்கள், மூடாத கண்கள், மூடாத இமைகள், அது தேவனுடைய கண்கள். என்ன செய்கிறது? என்னையும் உன்னையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் உறங்கும் பொழுது நம்முடைய இமைகள் மூடுகிறது. ஆனா தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மூடாத கண்கள், உறங்காத கண்கள், எப்பொழுதும் என்னையும் உன்னையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற கண்கள், தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்கிறேன், எங்க போறேன், எப்படி வாழ்கிறேன், அவருடைய கண்கள் என்னை கவனித்துக் கொண்டு இருக்க, எப்படி தேவனுக்கு முன்பாக நாம பாவம் செய்கிறது? தேவனுக்கு பயப்படுற பயமுள்ள மனுஷன் தேவன் தன்னை பார்க்கிறார் என்கின்ற அந்த அறிவோடு வாழ்வாப்பார்.
In Psalm 121 steht geschrieben, der Gott Israels, unser Beschützer, er schläft nicht und seine Augen fallen auch niemals zu. Und das dürfen wir nicht nur jetzt für unseren Schutz dieses Wort nehmen, sondern auch wir müssen darüber bewusst sein, dass unser Gott permanent auf uns herabschaut. Das heißt, diese Augen fallen nicht zu, die schlafen nicht. Er sieht uns permanent zu, was wir machen, wo wir uns gerade befinden, was wir tun. Er sieht einfach alles.
In der Unmeie arindirikre valiva pillegel. உங்களை அன்பாக பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு மறைவாக கூட எதையாவது செய்யலாம், எங்கும் போகலாம், அவருடைய கண்களுக்கு மறைவாக நீங்க எதையும் செய்யலாம். ஆனால் சத்தியத்தின் முடி நான் உங்களை சொல்றேன், தாய் தகப்பனுக்கு மறைக்கலாம் அல்லது மறுக்கலாம், தேவனுடைய கண்கள் எங்கு போனாலும், எங்கு போனாலும், எங்கு போனாலும், என்னத்தை செய்தாலும், மூடாத கண்கள், உறங்காத இமைகள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு முன்பாக பயந்து நாம் வாழ்றது நமக்கு நன்மையாக.
Die Kinder können vielleicht, mögen vielleicht den Eltern irgendwie was verbergen oder sagen oder das Ganze dementieren. Aber wir müssen uns bewusst sein, oder nicht nur die Kinder, sondern auch die großen Erwachsenen, wir müssen uns darüber bewusst sein, dass Gott, dass wir vor Gott halt nichts verbergen können. Er sieht einfach alles. Und wir mögen vielleicht vor anderen Menschen irgendwie das verbergen können, aber Gott, vor dem ist nichts möglich, also er sieht alles, selbst das Verborgenste.
So, தேவனுக்கு பயப்படுற பயத்தின் முப்பரிமாணத்தின் முதல் காரணம், முதல் காரியம், தேவன் நம்மை காண்கிறார். இரண்டாவது, தேவன் நம்மை கேட்கிறார் என்கின்ற அறிவு நமக்குள்ளே, அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும்.
So, wir müssen uns darüber bewusst sein, dass Gott uns permanent immer anschaut. Er sieht uns die ganze Zeit und als zweites, er hört uns auch immer zu, was wir reden.
முதலாவது தேவன் நம்மை பார்க்கிறார், இரண்டாவது தேவன் நம்மை கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Als erstes, Gott schaut auf uns herab Und als zweites, er hört uns immer zu.
Malchia 3 Madigaram Padinaram Vasarate da Vasike Kedpo. Malchia 3 Madigaram Padin Ara of the Vasarate da Vasike Kedpo. Mundra Padidar Malchia. Padi.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள்.
யாரு பேசிக் கொள்வார்கள்? கர்த்தருக்கு உலகத்தவர்கள் அல்ல. ஹலோ, உலகத்தவர்கள் அல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள்.
கர்த்தர் கவனித்து கேட்பார்.
கர்த்தர் எப்படி கேட்பாரா? கவனித்து கேட்பாரா? இங்க பாருங்க, சாதாரணமா கேட்கறது வேற, கவனித்து கேட்கறது வேற. அவர்தான் இயேசு சொல்லுவாரு, நீங்கள் என்ன கவனித்து கேளுங்க, நீங்க கேட்கிறத கவனித்து கேளுங்க சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கேட்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.
Im Buch Malachi, also das letzte Buch im letzten Alten Testament, Kapitel 3, Vers 16 steht geschrieben: Aber die Gottesfürchtigen trösten sich untereinander, der Herr merkt und hört es, und es wird vor ihm ein Denkbuch geschrieben für die, welche den Herrn fürchten und an seinen Namen gedenken. Worte sind sehr wichtig in unserem Leben.
நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை எடுத்து காட்டுகிறார், நல்ல வார்த்தைகளை பேசுகிறார் என்றார் ஆண்டவர் இயேசு.
Ein guter Mensch, der bringt nur Gutes hervor, gute, also tröstende Worte.
நம்முடைய வாய்தான் இருதயத்தின் வாசல் என்பதை மறந்துடக்கூடாது.
Unser Mund ist quasi das Tor des Herzens.
நமக்கு உள்ள என்ன இருக்குதோ அதைத்தான் நம்முடைய வாயினாலே நாம பேசுகிறோம்.
Was in unserem Herzen liegt, das sprechen wir aus.
ஆகவே பொல்லாத வார்த்தைகளை பேசின பரிசேயரை பார்த்து, விரியம்பாப்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
Deswegen sagte an einer Stelle Jesus zu den Pharisäern: Ihr Schlangenbrot, ihr seid doch so böse, wie könnt ihr dann etwas Gutes sagen?
நம்முடைய இருதயம் நல்லதாக இருக்குமாக இருந்தால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நன்மையாக இருக்கும், அவைகள் தூய்மையாக இருக்கும், பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும், மற்றவர்களை கட்டுகிறதாக இருக்கும், ஒருபோதும் உடைக்கிறதாக இருக்காது.
Wenn wir ein guter Mensch sind, dann werden unsere Worte auch, die wir hervorbringen, aufmunternde Worte oder stärkende Worte sein, und wir werden niemals andere Menschen zerstören.
இந்த வாயில் வார்த்தையினால அக்கியங்களை உடைக்கிறது, நல்ல உறவுகளை உடைக்கிறது, அந்த எவ்வளவு பரிதாப பாருங்க. நமக்கு ஆண்டவர் இந்த வாய் இந்த நாக்கு தந்தது எதற்கு? பேச்சு சுதந்திரம் அல்லது பேச்சு தன்மை மனுஷனுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ இதை ஆண்டவர் கொடுக்கல, ஆனா மனுஷனாகிய நமக்கு மாத்திரம் இதை கொடுத்திருக்கா. பேசுகிற தன்மை, நல்ல வார்த்தைகளை பேசுகிற மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுறான். இருதயம் கெட்டதாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுற வார்த்தை எப்ப பார்த்தாலும்.
Gott hat den Menschen eine Gabe gegeben, die nur der Mensch hat, und zwar die Gabe des Sprechens. Selbst die Tiere haben das nicht, aber darüber müssen wir bewusst sein, denn nur durch diese Worte können wir vieles anrichten. Wir können Beziehungen stören, zerstören, oder wir können auch Menschen aufbauen. Das ist der Unterschied zwischen einem guten und einem schlechten Menschen. Wenn wir gut sind, dann bringen wir halt nur Gutes hervor. Wir muntern Menschen auf, stärken diese Menschen. Aber wenn wir schlecht sind, dann kommen natürlich auch schlechte Dinge hervor und wir bringen alles nur durcheinander und bringen nur Zerstörung rein.
மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பினால கணக்கு ஒப்பு கொடுக்கப்படும்.
Deswegen sagt auch Jesus, über jedes Wort, die wir hier aussprechen oder hervorbringen, müssen wir irgendwann auch vor Christus Rechenschaft ablegen, für jedes einzelne Wort.
ஒருவர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் நாம பேசுகிற வார்த்தைகள் நேரடியாக அல்லாவிட்டாலும் மறைவாகவோ நேரடியாகவோ நாம பேசுகிற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் எப்படி நாம தவறான வார்த்தைகளை பேசுவோம்? எப்படி நாம கூடாத வார்த்தைகளை பேசுவோம்? தேவன் கேட்கிறார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருந்தால் எப்படி துணிகரமான வார்த்தைகளை நாம பேசுவோம்?
Wenn wir doch uns im Klaren sind, dass Gott uns immer wieder zuhört und jedes einzelne Wort zuhört, das wir aussprechen, dann würden wir niemals vor Gott schuldig werden und unnötige Dinge aussprechen oder böse Wörter aussprechen.
முதலாவது தேவன் நம்மை பார்க்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுவோம். இரண்டாவது தேவன் நம்மை கேட்கிறார் என்கின்றது தேவ பயத்துக்கு அடிப்படையாகும்.
Erstens, Gott schaut auf uns herab. Zweitens, hört uns immer zu, was wir sagen.
மூன்றாவது, தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Und als drittes, sieht in unserem Herzen, sieht das Selbst, das Verborgenste in uns.
ஒன்று, முதலாவது தேவன் நம்மை பார்க்கிறார், இரண்டாவது தேவன் நம்மை கேட்கிறார், மூன்றாவது தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்.
Gott schaut auf uns herab, als zweitens hört uns immer zu, als drittens kennt uns in und aus, also kennt uns in und auswendig, sieht selbst das Verborgenste in uns.
இதுக்கு ஏராளம் வசனங்களை சொல்ல முடியும். 139ஆம் சங்கீதம் முதலாம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 139ஆம் சங்கீதத்தில் முதலாம் வசனத்தில் என்ன சொல்லப்படுது வாசிங்க படி.
Psalm 139 Vers 1.
139 1 படி.
கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
படி.
Hier, Psalm 139, Vers 1, da steht geschrieben, Herr, du erforschest mich und kennst mich.
நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நன்றாக கவனிங்க, நீர் என்னை அறிந்திருக்குன்னு சொல்லப்படல, நீர் என்னை ஆராய்ந்து அணு அணுவாக அங்குலம் அங்குலமாக நீர் என்னை ஆராய்ந்து சரியாக அறிந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன். இந்த அறிவு தாவீதுக்கு இருந்தபடியால் தான் அவர் தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக
இருந்திருக்கிறார். Gott erforscht ihn, wusste, dass Gott alles in ihm sieht, wusste, dass Gott ihn in- und auswendig kennt. Dieses Bewusstsein oder dieses Wissen hatte David, deswegen war er auch ein gottesfürchtiger Mensch.
So, முதலாவது நாம பார்க்கிறோம், தேவன் நம்மை காண்கிறார், பார்க்கிறார். இரண்டாவது நாம பார்த்தோம், தேவன் நம்மை கேட்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்.
So, als erstes haben wir gesehen, unser Gott, der schaut auf uns herab, sieht alles. Und als zweites haben wir gesehen, Gott, hört uns zu, alles, was wir sagen und sprechen und hervorbringen. Und als drittens sehen wir, unser Gott, erforscht und kennt uns in- und auswendig.
நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அது அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷன் அறிய மாட்டான், ஆனா தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நிகழ்கால வாழ்வோ அல்லது எதிர்கால வாழ்வோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்கின்ற அறிவு, உணர்வு, தெளிவு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமாக.
Nicht nur das gegenwärtige Leben, sondern auch das vergangene Leben oder das zukünftige, egal was. Gott erforscht uns, kennt uns einfach in- und auswendig. Weiß, was kommt, was war, was sein wird. Ist in der Lage, alles zu kennen oder alles hervorzubringen. Diese Einsicht hatte David.
நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும், ஹலோ நிசுண்டுமி, நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும், நம்முடைய உள்ளான மனுஷன்ல இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகள், யோசனைகள், நோக்கங்கள், திட்டங்கள் அனைத்தையும் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Wir dürfen nicht vergessen, dass Gott alles erkennt oder der erforscht uns, erkennt unsere Ziele, unsere Gedanken, das, was wir vorhaben, unsere Emotionen, Gefühle, alles. Alles erforscht Gott. Sieht alles. Und vor ihm ist ausnahmslos alles ausgeliefert und offenbar.
இந்த சத்தியத்துக்கு ஒப்பாக யோபு சொல்லுகிறாரு, நான் சிந்திக்கும் பொழுது பயப்படுறேன்னு சொல்றாரு.
Deswegen sagt Hiob an einer Stelle, wenn ich anfange zu denken, dann habe ich schon Angst.
யோபு 23 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பார்த்தால் அவர் சொல்றாரு, நான் சிந்திக்கும் போது பயப்படுகிறேன்.
Hiob sagt an der Stelle, ich habe Angst, wenn ich schon anfange nachzudenken.
அநேகர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமோ, பாத்தியால வர்றதான் பாவம், செய்கையால செய்கிறதான் பாவம், இருதயத்தில் நினைக்கிற பொல்லாத நினைவுகள் பாவம் இல்லை என்று சில பேருடைய கருத்து அல்லது கற்பனை. ஆனா சத்தியம் என்னவென்றால், நம்முடைய மனதில் எழும்புகிற பொல்லாத நினைவுகள், அசுத்தமான நினைவுகள், அருவறுப்பான நினைவுகள், அலங்கோலமான அவலட்சணமான நினைவுகள் தேவனுக்கு முன்பாக குற்றம், தேவனுக்கு முன்பாக பாவம் என்று வேதம் தெளிவாகவே சொல்லுகிறது.
Denn manche Menschen denken, es ist nur Sünde, wenn ich etwas Falsches tue oder Falsches sage. Nein, es ist auch Sünde, wenn du in deinen Gedanken boshaftes Denken hast oder irgendwelche bösen Gedanken oder ausschweifende Gedanken, die nicht sein sollen. Selbst das ist schon eine Sünde. Deswegen sagt auch hier an der Stelle, ich habe bereits Angst, wenn ich anfange nachzudenken.
சில வேளையிலே மற்றவர்களை நாம வாயின் வார்த்தையினாலும் பேச மாட்டோம். சிலவேளை மற்றவர்களை ஏதாவது செய்கையினாலே நாம் அவர் வெறுக்கிறதை காட்ட மாட்டோம். ஆனா மற்றவர்களுக்கு புரதமான காரியங்களை நம்ம மனதில் வச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய மனதில் வச்சிட்டு இருக்கிறோம். இது தேவனுக்கு முன்பாக குற்றமாகும்.
Vielleicht zeigen wir den einen oder anderen nicht, dass wir ihn hassen durch unsere Taten oder durch unsere Worte, aber wenn wir bereits in unserem Herzen irgendein Groll gegen diesen Menschen hegen, das ist bereits schon eine Sünde.
முறுமுறுப்பு நம்முடைய இருதயத்திலிருந்து ஆரம்பமாகி அது வாயின் வார்த்தைகளாக வெளிவருது பாருங்க.
Dieses widerspenstige Verhalten, das beginnt in unserem Herzen und wird dann irgendwann Frucht bringen.
வனாந்திரத்தில் தேவ ஜனங்கள் விழுந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் எப்பொழுதும் முறமுறுக்கிறவர்களாக
இருந்தார்கள். அவர்கள்
தேவ ஜனமாக இருந்திருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் தேவனை குறித்த ஒரு நல்ல எண்ணம் அவங்களுடைய இருக்கையில்
பாருங்க. அவர்கள்
தேவ ஜனமாக இருந்தாலும் தேவனை குறித்த நல்ல எண்ணம் அவருடைய இல்ல. அது மாத்திரமல்ல, தேவனால நியமிக்கப்பட்ட தேவ ஊழியர்களை குறித்தும் அவங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கையில். ஆகவேதான் அவர்கள் அடிக்கடி தேவனுக்கும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்துக்
கொண்டிருந்தார்கள்.
நம் இதயத்தில் நாம என்னத்தை நினைத்தாலும் அது எல்லாவற்றையும் தேவன் அறிகிறாரே.
Egal was wir in unserem Herzen denken, Gott sieht es.
என் இதயத்தில் என்னத்தை நான் யோசித்தாலும் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிகிறாரே.
Egal worüber ich nachdenke, Gott sieht es.
இப்பொழுதும் என் இதயத்தில் இருக்கிற நோக்கம் என்ன, என் இதயத்தில் இருக்கிற திட்டம் என்ன, இது எல்லாவற்றையும் தேவன் அறிவாரே.
Auch jetzt was ich denke oder was mein Ziel ist oder was ich vorhabe, das sieht alles Gott.
இந்த உண்மையை அறிந்த தாவீது சொல்கிறாரே, உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்றார்.
Und das wusste David und deswegen sagt auch David an der Stelle, wo kann ich nur vor dir mich verstecken, Herr?
வானத்துக்கு ஏறினாரே நீ அங்கே இருக்கிறே, பூமியை தாழ்விட இறங்கினாலே அங்கேயும் இருக்கிறேன், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்
என்றேன்.
நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார்.
Seid euch immer bewusst, Gott sieht in unserem Herzen, er sieht alles, unser Vorhaben, unsere Gefühle, alles Mögliche.
ஒரு உதாரணத்தை சொல்றேன், காலை எழும்பினால் மாலை வரைக்கும் நம்முடைய இதயத்தில் எத்தனை நினைவுகள், எத்தனை எண்ணங்கள், எத்தனை உணர்வுகள், எத்தனை நோக்கங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் அதுல எத்தனை எண்ணங்கள், எத்தனை காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அப்பப்பா தேவனுக்கு முன்பாக நான் எவ்வளவு அசுத்தமான மனுஷனாக இருக்கிறேன், இதை நான் உணர்ந்து, இதை நான் அறிந்து தேவனுக்கு முன்பாக கத்தாவே, என் இதயத்தை சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாக என்று கதற முடியுமே. பாருங்க,
das Ganze anschauen, wenn wir morgens aufstehen bis abends zu Bett gehen, wenn wir darüber mal nachdenken oder zurückverfolgen, was für Gedanken oder was alles in unserem Herzen kam oder in unseren Gedanken kam, wenn wir darüber mal nachdenken, dann würden wir uns wirklich schämen, und weil so viele böse Gedanken uns überfallen, und darüber würden wir uns dann halt wirklich schämen. Und David sagt an einer Stelle, Herr, heilige mich, beziehungsweise heilige, mach mein Herz neu, denn dieses Herz soll nur dir gehören, ohne bösen Gedanken.
119 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, உமக்கு பயப்படுற பயத்தால் என் உடம்பெல்லாம் சிலுக்கிறது. இது அவருடைய வாழ்வில் ஒரு அனுபவம். இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப். இது ஒரு வாழ்வின் அனுபவம். உமக்கு பயப்படுற பயத்தால் என் உடம்பெல்லாம் சிலுக்கிறது. அன்றாட வாழ்விலே தேவ பயத்தை அபியாசப்படுத்தி வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்களோடு தேவன் எப்போதும் இருப்பார்.
David sagt an einer Stelle in Psalm 119, diese Gottesfurcht, das bringt mich wirklich zu zittern vor dir, Herr. Denn David hat wirklich das Ganze in seinem Leben erlebt gehabt und er hat das so wirklich umgesetzt. Er hatte diese Gottesfurcht gehabt und deswegen sage ich euch auch, jeder Mensch, selig ist derjenige, der wirklich Gottesfurcht hat und das auch wirklich umsetzt.
இதே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் எவ்வளவோ பிரியமா இருக்கிறேன்.
Deswegen sagt David auch noch an einer anderen Stelle, ich verabscheue alle unnötigen Gedanken.
நம்மில் அநேகர் தவறுகிறது எங்க தெரியுமோ, listen to me, நம்மில் அநேகர் பிளவுறது, அநேகர் தவறுறது எங்க தெரியுமோ, நம்முடைய இதயத்தின் நினைவுகளிலே, இதயத்தின் எண்ணங்களிலே, இதயத்தின் நோக்கங்களிலே தான் அநேகர் நாம் தவறுகிறோம் என்பதை அடிப்படையாக நாம் உணர்ந்து கொள்வதாக இருந்தால் இந்த காரியத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்.
Grundsätzlich wir versagen im Herzen, und zwar im Gedanken, und zwar im Herzen entstehen halt diese boshaften Gedanken, und darin versagen wir halt, um aufzupassen, was uns da überfällt, welche Gedanken uns da überfallen.
பொல்லாத நினைவுகள், பொல்லாத செயலுக்கு நேராக நம்ம வழி நடத்தும்.
பாருங்க,
பொல்லாத நினைவுகளை கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாயிலிருந்து பொல்லாத வார்த்தைகள் வரும்.
பாருங்க, இதை
குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க்கு 7:20 23 வரைக்கும் சொல்லும் பொழுது இப்படியாக சொன்னார். பாருங்க,
Jesus sagt an einer Stelle in Matthäus,
மார்க்கு 7 அதிகாரம் 20 இருந்து 23 வரைக்கும் நீங்க பார்ப்பீங்க. இருந்தா மனுஷனுக்குள்ள இருந்து மனுஷனுக்குள்ள போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனு வாழ்ந்து புறப்படுறவைகள் தான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார் இயேசு. பாருங்க,
மார்க்கோஸ் கேபிடல் 7 erzählt Jesus da seinen Jüngern nicht was der Mensch zu sich nimmt, sondern das was aus ihm herauskommt, beziehungsweise die Worte, das macht ihn unrein.
அதாவது வாய்க்குள்ள போறது, ஹலோ, வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியில வாரது, வாயிலிருந்து புறப்படுறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்றாரு.
Nicht das was der Mensch zu sich nimmt, also keine Nahrung macht ihn unrein, sondern das was aus ihm herauskommt, und zwar die Worte, das machen ihn unrein.
எப்படியெனில் மனுஷோட இருதயத்தில் இருந்து என்று சொல்லி போட்டு பாவ பட்டியலை போற ஆண்டவர் இயேசு முதலாவது சொன்ன காரியம் என்ன தெரியுமோ, மனுஷோட இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் என்று ஆண்டவர் வகை இருக்கிறார்.
Deswegen sagt an einer Stelle Jesus, dass aus diesem dass aus dem Herzen auch nur Böses kommt.
வாசித்து பாரு, 7 அதிகாரம் 20-21 வாசித்து பாத்தீங்களா, எப்படி என்றால் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும் என்று சொல்றார்.
In Markus Kapitel 7 könnt ihr lesen im Vers 20 bis 21 da sagt Jesus, aus dem Herzen des Menschen kommen nur boshafte Dinge raus.
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது.
Und in Sprüche steht geschrieben, dass der Mensch halt dementsprechend so ist wie sein Herz, denn wenn sein Herz gut ist, dann ist der Mensch auch gut. Sein Herz böse, dann ist der Mensch dementsprechend auch böse.
ஆகவே நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பயத்துக்கு முப்பரிமாணம் உண்டு, மூன்று கூறுகள் உண்டு. ஒன்று, தேவன் நம்மை காண்கிறார். இரண்டாவது, தேவன் நம்மை கேட்கிறார். மூன்றாவது, தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு முன்பாக பயந்து வாழ்வோம். ஏனென்றால் ஒரு நாளைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி வருவார்.
Wir haben jetzt drei Punkte gesehen, und zwar Gott schaut auf uns herab, er hört uns immer zu und er erforscht uns, er kennt uns in- und auswendig. Das sind grundsätzliche Dinge, die auch zu einem gottesfürchtigen Leben führen.
பிரசங்கின் புஸ்தகத்தின் 12 அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை இப்படியாய் சொல்றது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லாருமேலும் விழுந்த கடமை இது. ஏனென்றால் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவர் என்று அறி என்று வாலிபு பிராயத்தில் இருக்கிற வாலிபுகளுக்கு, வாலிபு பிள்ளைகளுக்கு என்று இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அதை படி கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவ நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவே நீ தேவனுக்கு பயப்படுன்னு சொல்லி அந்த கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறது. பாருங்க,
vorgemerkt natürlich an den Jugendlichen, wenn man da genau betrachtet, der gibt diesen Rat, sei es gut oder böse, egal was du getan hast, merke, du wirst eines Tages vor dem Richterstuhl Christi stehen und du musst dafür gerade stehen. Du alleine musst vor ihm Rechenschaft ablegen für alles, was du gesagt, getan und gedacht hast.
அந்த புத்தகத்தின் 12 அதிகாரங்கள் தான் கொண்டது. அதை 12 அதிகாரத்தையும் எழுதி கடைசியாக அதை ரத்தின சுருக்கமாக முடிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, காரியத்தில் கடைத்தொகையை கேட்போம். அதாவது அர்த்தம் என்ன, மேற்குறிப்பிடப்பட்ட 12 அதிகாரத்திலும் இருக்கிற அனைத்து வார்த்தைகளையும் 2 வார்த்தையிலும் அடக்க வேண்டுமாக இருந்தா, ஒன்று தேவனுக்கு பயப்படு, மற்றது அவருடைய கற்பனைகளை கைகொள். இது எல்லாருமேலும் விழுந்த கடமை. ஏனென்றால் எல்லாவற்றை குறித்து தேவன் நம்ம நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி.
Denn der Prediger sagt im Kapitel 12, im letzten Vers, lasst uns die Hauptsumme aller Lehre hören. Fürchte Gott und halte seine Gebote, denn das gilt für alle Menschen. Er fasst einfach diese ganzen 12 Kapitel zusammen am Ende und sagt einfach, das Ergebnis daraus oder das Resultat daraus ist, fürchte dich vor dem Herrn und sei rechtschaffen.
128 சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லும் தெரியுமோ, கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், அவர் வழி கண்டு அர்த்தம் என்னங்க, அவர் வார்த்தைகளின்படி வாழுகிறவன் எவனோ அவன் பாக்கியவன் என சொல்லிட்டு, அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவனுக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும் பொழுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடிய போல இருப்பார், உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்டுகளைப் போல உன் பந்திய சுத்திலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மையும் நம்மை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு அடிப்படை காரணம் நாம் தேவனுக்கு பயப்படுற பயமாக.
Psalm 123 können wir lesen, da sagt David, selig ist derjenige, der sich dem Herrn fürchtet und sich an seine Gebote hält. Und danach können wir auch weiterhin lesen, all die Segen, die auf ihn kommen, denn er wird ein glückliches Leben führen können, er wird von seinem Ertrag leben können, seine Frau wird wie ein Weinstock sein, seine Kinder werden um ihn herum wie Ölbäume sein. Halt lauter Segen, nur wenn wir halt uns an den Herrn halten, seine Gebote einhalten und ihm also gottesfürchtig leben.
34 சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்றாரு, பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிப்பேன்.
Psalm 34 sagt, ist geschrieben, Kinder, kommt zu mir, ich lehre euch, wie man sich vor Gott fürchtet.
கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் உறங்கி அவர்களை விடுதலையாக்குறார் சொல்லப்படுறது.
Es steht geschrieben, dass der Engel die Menschen halt befreit davon.
நீதிபதிகள் 23 அதிகாரம் 17-18 வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. இங்க பாருங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசி சொல்லுவேன், சொல்றேன் கேளுங்க. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போவார். நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சார்பிலே நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இது எவ்வளவு காலத்துக்கு தொடரும், இது எவ்வளவு காலத்துக்கு எப்படியே இருக்கும், இதன் முடிவு என்ன, எப்படி ஆகுமோ, என்னவாகுமோ என்று கலங்குற உள்ளங்களுக்கு நான் சொல்லுகிற தேவ வார்த்தை என்னவென்றார், நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் போராட்டங்களுக்கும் உன் கலக்கங்களுக்கும் உன் துக்கங்களுக்கும் முடிவு உண்டு, நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது.
Ich möchte euch am Ende noch ein Wort mitgeben, und zwar steht geschrieben in Sprüche, halte dich Tag für Tag an den Geboten des Herrn, denn sei dir gewiss, das Ende wird eines Tages kommen. Das Ende wird kommen, mag zwar sein, dass du Probleme hast, Bedrängnis in deinem Leben, aber sei gewiss, das Ende wird eines Tages kommen, und halte dich Tag für Tag permanent immer an das Wort des Herrn und sei gottesfürchtig. Gott ist Gott und er wird sich niemals verändern und seine Worte werden noch niemals vergehen. Zusammengefasst können wir heute sagen, lebt jeden Tag ein Leben, das ein gottesfürchtiges Leben, also ein Leben mit Furcht vor den Herrn.
ஏனென்றால் தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை கேட்கிறாரு, தேவன் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக எங்கே போவேன், ஒரு நாளைக்கு கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நான் நிற்க வேண்டுமே. ஆகவே தேவனுக்கு பயந்து வாழ்வோமாக.
Wir müssen gottesfürchtig leben, weil erstens Gott schaut auf uns herab, er sieht uns, Gott hört uns zu und er erforscht uns, er kennt uns in- und auswendig. Wir können uns nirgendwo vor ihm verstecken oder uns nur verbergen, denn Gott sieht alles.
Das ist ஒரு வெளியரங்கமான எழுதப்பட்ட ஒரு நிருபம், மற்றவர்களால் வாசிக்கப்படத்தக்க ஒரு நிருபம், இதான் ஒரு உத்தம கிறிஸ்தவுடைய நிலை. இடத்துல ஒரு கள்ளம் இல்லை, ஒளிவு மறைவில்லை, மற்றவர்களாலே புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு பாத்திரம் அல்ல, ஒரு 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 மிஸ்ட்ரியாக ஒரு 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 மர்மமான மனுஷனாக நான் போயிடக்கூடாது. மற்றவர்களை வாசிக்க அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு தட் இஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு தனித்தனி நம்பினா நம்புங்க நம்பட்டா விடுங்க, நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு தனித்தனி கிறிஸ்துவை நியாய சந்திக்கு முன்பாக நிற்கிறோம். ஆகவே தேவனுக்கு பயந்து வாழும் அன்றாட நம்முடைய வாழ்விலே தேவ பயத்தை அப்பியாசப்படுத்தும் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார்.
Zusammenfassend nochmal, lebt ein Leben, ein gottesfürchtiges Leben. Wir sollten kein mysteriöses Leben führen gegenüber dem anderen, sondern wie ein offenes Buch sein. Wir dürfen nichts verbergen. Wir mögen zwar Fehler haben, aber wir dürfen keine Hintergedanken oder Verschlagenheit haben. Das ist wichtig, denn Fehler hat jeder Mensch, aber keine Verschlagenheit oder Hintergedanken, das darf nicht sein. Seid wie ein offenes Buch gegenüber jedem Menschen, denn Gott sieht uns und eines Tages müssen wir, also jeder einzelne von uns muss vor Gott stehen und vor seinem Richterstuhl Rechenschaft ablegen für alles, was wir getan, geredet und gedacht haben. Und deswegen zusammengefasst, lebt ein gottesfürchtiges Leben. Ich wiederhole nochmal, wir mögen zwar Fehler haben, Fehler kann man nämlich korrigieren oder berichtigen, aber wenn wir Verschlagenheit haben, wenn wir Hintergedanken haben, das ist eine Sünde vor Gott, so dürfen wir nicht vor ihm stehen. Die Bibel sagt uns klipp und klar, dieser Welt, dieser Generation, boshaften Generation, in der wir leben, müssen wir als schuldlose, fromme Menschen vor Gott stehen.
என் ஆடுகளை நான் அறிந்தும் என் ஆடுகளால் நான் அறியப்பட்டும் வருகிறேன் என்று ஆண்டவரே சொன்னார். நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் அவர் மறித்தும் வருகிறார். கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாய்.
In Johannes 10, Kapitel 10 ist geschrieben, da sagt Jesus folgendes: Ich kenne meine Schafe und die Schafe kennen mich. Damit will ich sagen, dass Jesus jeden Einzelnen von uns kennt, in- und auswendig. Er sieht alles, er ist für jeden Einzelnen von uns gestorben. Am Kreuz hat er sein Blut vergossen für jeden Einzelnen von uns. Er kennt und in uns auswendig. Leben wir ein Leben, das dem Herrn gebührt oder mit Furcht vor dem Herrn. Und ich muss nur mal sagen, dass Paulus an einer anderen Stelle sagt, Christus ist unser Leben, der Tod ist nur ein Gewinn. Also ein Leben, das nur Gott gebührt, dann gottesfürchtig leben. Das ist halt sehr wichtig.
Sally, will stand up, please.